أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين.
பனு குரைலா போரின் விவரம் எடுத்துரைக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. அதன் மேல விவரம் இவ்வாறாகும். இதில் ஷஹீதான முஸ்லிம்கள் தொடர்பாக எழுதப்பட்டுள்ளதாவது, இந்த போரில் இரண்டு முஸ்லிம்கள் ஷஹீதானார்கள், ஹல்லாத் பின் சுவைத் மற்றும் ஹஜ்ரத் முன்சிர் பின் முஹம்மத் ஆகியோர். மேலும் பனு குரைலாவின் கொல்லப்பட்ட யூதர்களின் எண்ணிக்கை தொடர்பாக கருத்து வேறுபாடு காணப்படுகின்றது. இப்னு இசாக் அவர்களின் எண்ணிக்கை 600 இருந்தது என எழுதியுள்ளார். இன்னொரு அறிவிப்பின் அடிப்படையில் அவர்களின் எண்ணிக்கை 700 இருந்தது. சுஹைலி கூறுகிறார்கள், அவர்களினுடைய எண்ணிக்கை 800-900 இருந்தது. இமாம் திர்மிசி மற்றும் இமாம் நசாயி ஆகியோர் 400 போர் வீரர்கள் என்று எழுதியுள்ளனர். இப்னு சாத் அவர்களும் 600-700 என்று எடுத்துரைத்திருக்கின்றார்கள். ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் பல்வேறு வரலாறுகளின் ஆராய்ச்சிக்கு ஏற்ப அந்த நாள் சாதின் தீர்ப்புக்கு ஏற்ப ஏறக்குறைய 400 பேர் கொல்லப்பட்டனர் என்று எழுதியுள்ளார்கள். மேலும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு கட்டளையிட்டு அந்த கொல்லப்பட்டவர்களை அடக்கம் செய்வதற்கான ஏற்பாட்டை செய்தார்கள். இஸ்லாத்தின் எதிரிகள் இந்த எண்ணிக்கையை மிகைப்படுத்தி எடுத்துரைத்து இஸ்லாத்தை அநீதியான மார்க்கம் என்று கூற முயற்சிக்கின்றார்கள். ஆனால் உண்மைகள் மற்றும் சான்றுகளை பார்த்தால் நம்பத்தகுந்த வரலாறுகளின் அடிப்படையில் 400 என்கின்ற எண்ணிக்கையும் அவர்கள் போர் வீரர்களாக இருந்தார்கள் என்பதாகும். எனவேதான் அவர்கள் ஒரு வீட்டில் அகழ் தோண்டப்பட்டு அதில் அடக்கம் செய்யப்பட்டார்கள். இந்த காலத்தில் ஒரு அகமதி ஆய்வாளர் சையத் வக்காஸ் சாஹிப் அவர்கள் தனது நூலில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காலத்தில் ஓர் அகமதி ஸ்காலர் சையத் வக்காஸ் சாஹிப் அவர்களும் இதை ஆராய்ச்சி செய்துள்ளார்கள், அழகிய முறையில் எழுதியுள்ளார்கள். அவர்கள் தனது நூலில் எழுதுகின்றார்கள், பனு குரைலாவின் கொல்லப்பட்டவர்களினுடைய எண்ணிக்கையின் பற்றிய கருத்துக்களை பார்த்தால் அதில் அவர்கள் சில கேள்விகளை எழுப்பியுள்ளார்கள். அவைகளில் சில கேள்விகள் ஓரளவிற்கு அறிவிற்கு பொருந்தவும் செய்கின்றது. முதலாவது, அவர்கள் ஒரு அடிப்படையான விஷயத்தை எடுத்துரைக்கின்றார்கள். அதாவது முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்றால், ஹதீஸாக இருக்கட்டும் அல்லது வரலாறாக இருக்கட்டும், அவர்களின் வரலாறும் அவர்களின் அறிவிப்புகளும் பலகீனமானதும் புனையப்பட்டதாகவும் இருக்கும் அபாயத்திலிருந்து பாதுகாப்பானதாக இல்லை. எனவே கண்களை மூடிக்கொண்டு அனைத்து அறிவிப்புகளையும் ஏற்றுக்கொண்டே செல்வது என்பது அறிவுடைமை அல்ல. பிறகு கொல்லப்பட்ட ஆண்கள் 600-900 வரை என்றால் அவர்களினுடைய மனைவி மற்றும் குழந்தைகளை கணக்கிட்டால் எச்சரிக்கையுடன் கணக்கிட்டாலும் 5-6 விட குறைவானதாக இருக்காது. அவர்கள் தொடர்பாக மதினாவில் அவர்கள் கயிறுகளால் கட்டப்பட்டு கொண்டு வரப்பட்டார்கள், 2 வீடுகளில் வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கான உண்பதற்கான குடிப்பதற்கான ஏற்பாடுகள் எந்த வேளையில் செய்யப்பட்டதென்றால் முஸ்லிம்கள் தாமும் பசியுடன் இருந்து வந்த காலகட்டமாகும். பிறகு இந்த அளவு அதிக எண்ணிக்கையிலான மக்களை இயற்கை கடமைகளை நிறைவேற்றுவதற்காக அழைத்து செல்லுதல், வேறு தேவைகள் மற்றும் அவர்களில் எவரும் ஓடுவதற்கு முயற்சி செய்யாதிருத்தல், எந்த ஒரு கூச்சல் குழப்பமும் செய்யாதிருத்தல், பிறகு இரவு வேளையில் மதீனாவின் ஒரு வீதியில் அந்த 600 பேர் கொல்லப்படுவதற்காக குழி தோண்டுதல், அங்கு புதிய தோண்டப்பட்டு இருந்த அகழும் கூட இருந்தது. பிறகு 2-3 நபர்கள் மட்டும், அதாவது ஹஜ்ரத் அலி, ஹஜ்ரத் ஜுபைர் போன்றவர்களை அந்த அனைவரையும் கொலை செய்தல், மற்றும் அந்த 2 சஹாபிகளும் ஒருபோதும் இந்த சம்பவம் பற்றி எடுத்துரைக்காததும், புகாரி மற்றும் முஸ்லிம் நூல்களில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை கூறப்படாததும், இது போன்ற இன்னும் சில விஷயங்களும் வழிகாட்டுவது என்னவென்றால், இந்த அறிவிப்புகளை மீண்டும் ஒரு முறை ஆராய்ச்சிக்கு உட்படுத்த வேண்டும். இந்த அறிவிப்புகளில் அதிகமாக மிகைப்படுத்துதல் கை கொள்ளப்பட்டிருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். எழுதுகிறார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் முஸ்லிம்கள் மீது யூதர்களின் எதிர்ப்பை தூண்டுவதற்கு இந்த சம்பவங்களில் பிறகு வந்த மக்கள் மேலும் சாயங்களை பூசிவிட்டார்கள். அதற்கு அவர்கள் புகாரியில் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சொல் என்னவென்றால், ஹஜ்ரத் சஅத் அவர்கள் தீர்ப்பில் கூறினார்கள், அதாவது அவர்களின் போரிடக்கூடியவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்று கூறினார்கள். இப்போது பொதுவான வரலாற்று ஆசிரியர்கள் மற்றும் விரிவுரையாளர்கள் எவ்வாறு அதற்கு பொருள் தந்துள்ளார்கள் என்றால், போருக்கு தகுதியாக இருந்த ஒவ்வொரு ஆணும் கொல்லப்பட வேண்டும் என்கின்றனர். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், அவர்கள் அந்த சொல்லை எந்த அளவுக்கு பரந்ததாக ஆக்கிவிட்டார்கள் என்றால், போருக்கு தகுதியான ஆண் என்றால் பருவ வயதை அடைந்த அனைத்து ஆண்கள் என்று பொருள் கொண்டுள்ளார்கள். மேலும் பருவ வயதிற்கான அளவுகோலையும் அவர்கள் எவ்வாறு வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்றால், சிலரை நிறுத்தி ஒவ்வொரு ஆணும் பருவ வயதை அடைந்ததற்கான அடையாளங்களை முறையாக சோதித்து இவர் பருவ வயதை உடையவர் என்று அறிவிக்கின்றார்கள். இவ்வாறு இந்த எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே சென்றுவிட்டது. இந்த அளவுக்கு இதில் மிகைப்படுத்துதல் உள்ளது. ஆனால் எவர்களின் கவனம் குறைந்த எண்ணிக்கையின் பக்கம் சென்றதோ, அவர்கள் போரில் கலந்து கொண்டவர்கள் என்கின்ற சொல்லுக்கு மிக எல்லைக்குட்பட்ட பொருளை வழங்குகின்றார்கள். மேலும் அந்த போரில் கலந்து கொண்ட ஆண்கள் மட்டும் என்று பொருள் கொண்டுள்ளார்கள். இவ்வாறு அவர்களின் ஆய்வுக்கேற்ப அந்த எண்ணிக்கை 20 விட அதிகமில்லை. இவர்கள் அந்த எண்ணிக்கை இன்னும் குறைத்து விட்டார்கள். இது எந்த அளவுக்கு அறிவுக்கு பொருந்துகிறது என்பது பார்க்க வேண்டியது. எவ்வாறு இருப்பினும் இது அவர்களின் ஆய்வு ஆகும். சில விஷயங்கள் நிச்சயமாக அறிவுக்கு பொருந்துவதாக இருக்கின்றன. அவைகளை அடிப்படையாக கொண்டு இன்னும் இதை ஆராய்ச்சி செய்யலாம். பனு குறைதா போரில் கொல்லப்பட்ட யூதர்களின் எண்ணிக்கையின் மீது ஆட்சேபனை செய்யக்கூடிய முஸ்லிம் அல்லாத வரலாற்று ஆசிரியர்களுக்கு பதிலளித்தவாறு ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், பனு குறைதா சம்பவம் தொடர்பாக சில முஸ்லிம் அல்லாத வரலாற்று ஆசிரியர்கள் மிகவும் பொறுத்து கொள்ள இயலாத வகையில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக தாக்குதல் தொடுத்துள்ளார்கள். அந்த ஏறக்குறைய 400 யூதர்களின் கொலை தண்டனையின் காரணமாக அன்னாரை நவுசுபில்லா ஓர் அநீதியாளர் மற்றும் கொடூரமானவர் என்ற வகையில் எடுத்து வைக்கின்றார்கள். இந்த ஆட்சேபனையானது மார்க்க காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலமாக குறைந்தபட்சம் இஸ்லாம் மற்றும் இஸ்லாத்தினுடைய தோற்றுநர் தொடர்பாக பெரும்பாலான மேற்கத்திய வெளிச்சத்தில் பயிற்சி பெற்ற வரலாற்று ஆசிரியர்களும் பாதுகாப்பாக இல்லை. அதாவது முஸ்லிம்களும் கூட அவர்களின் தாக்கத்தின் கீழ் வந்துவிட்டார்கள். இந்த ஆட்சேபனைக்குரிய பதிலில் எழுதுகின்றார்கள், முதலாவது விஷயம், பனு குறைதா தொடர்பாக எந்த தீர்ப்பு அநீதியானது என்று கூறப்படுகிறதோ அது சஅத் பின் முஆஸ் அவர்களின் தீர்ப்பாகும். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தீர்ப்பாக அது ஒருபோதும் இல்லை. எனவே அது அன்னாரின் தீர்ப்பாக இல்லாதிருக்கும் போது அன்னாரின் மீது ஆட்சேபனையும் செய்ய இயலாது. இரண்டாவது விஷயம், இந்த தீர்ப்பானது அங்குள்ள அந்த சூழலின் அடிப்படையில் ஒருபோதும் தவறானதாகவும் அநீதியானதாகவும் இருக்கவில்லை. அந்த நிலைமைகள் முன்பு விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுவிட்டன. எனவே தீர்ப்பு அநியாயமானதாக இருக்கவில்லை. மூன்றாவது விஷயம் என்னவென்றால், சஅத் அவர்கள் தீர்ப்பை அறிவிப்பதற்கு முன்பாக அன்னார் வாங்கிய உடன்படிக்கையின் அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்நிலையிலும் அந்த தீர்ப்புக்கு ஏற்ப அமல் செய்வது கட்டாயமாக இருந்தது. நான்காவது விஷயம் என்னவென்றால், குற்றவாளிகள் தாங்களே இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டார்கள். மேலும் இதில் எந்த ஆட்சேபனையையும் அவர்கள் எழுப்பவில்லை. மேலும் அதை இறைவன் புறமிருந்து தங்களுக்கு விதிக்கப்பட்டதாக கருதினார்கள். அது ஹுயை பின் அக்தபுடைய கொல்லப்பட்ட நேரத்தில் அவனுடைய சொற்களில் இருந்தே வெளிப்பட்டது. நிலைமை இவ்வாறு இருக்கின்ற போது தேவையில்லாமல் அதில் தலையிடுவது என்பது அன்னாருக்கு உகந்ததாக இருக்கவில்லை. சஅதின் தீர்ப்பிற்கு பிறகு இந்த விவகாரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தொடர்பு எந்த அளவுக்கு மட்டும் இருந்ததென்றால், அன்னார் தன்னுடைய ஆட்சி அமைப்பின் கீழ் இந்த தீர்ப்பை அழகிய முறையில் நிறைவேற்றினார்கள். அது ஏற்கனவே கூறப்பட்டுவிட்டது. அன்னார் எந்த அளவு அழகிய முறையில் இதை நிறைவேற்றினார்கள் என்றால், கருணை மற்றும் இரக்கத்தின் சிறந்த முன்மாதிரியாக அதை கருதலாம். அதாவது எதுவரை இந்த மக்கள் தீர்ப்புக்கு முன்பு சிறைபிடிக்கப்பட்டிருந்தார்களோ அன்னார் அவர்களுக்கான தங்கும் வசதி மற்றும் உணவு போன்றவைகளுக்கான சிறந்த ஏற்பாட்டை செய்திருந்தார்கள். மேலும் அவர்களின் மீது சஅதின் தீர்ப்பு சொல்லப்பட்ட போது அன்னார் அதை எவ்வாறு செயல்படுத்தினார்கள் என்றால், அது குற்றவாளிகளுக்கு மிக குறைந்த கஷ்டத்தையே கொடுக்கக்கூடியதாக இருந்தது. முதலாவது விஷயம், அவர்களினுடைய உணர்வுகளை கருத்தில் கொண்டவாறு அன்னார் ஒரு குற்றவாளி கொல்லப்படும் போது இன்னொரு குற்றவாளி அவர் முன் இருக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டார்கள். இன்னும் கூற வேண்டுமென்றால், வரலாற்றிலிருந்து தெரிய வருவதாவது எந்த நபர்கள் கொல்லப்படக்கூடிய இடத்திற்கு கொண்டு வரப்பட்டார்களோ சரியாக அந்த இடம் வரும் வரை அவர்களுக்கு நாம் எங்கு அழைத்து செல்லப்படுகிறோம் என்று கூட தெரியாது. மேலும் இது தவிர எந்த நபர் தொடர்பாக அன்னாரிடத்தில் கருணைக்காக வேண்டப்பட்டதோ அன்னார் உடனடியாக அதை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த நபர்களை உயிரோடு விட்டதோடு மட்டுமின்றி அவர்களினுடைய மனைவி மக்கள் மற்றும் அவர்களின் செல்வங்கள் தொடர்பாகவும் அவற்றை திருப்பி ஒப்படைத்து விடுங்கள் என்று கட்டளையிட்டார்கள். இதைவிட அதிகமாக ஒரு குற்றவாளியோடு எவ்வாறு கருணையோடும் இரக்கத்தோடும் நடந்து கொள்ள இயலும்? எனவே பனு குறைலா சம்பவம் தொடர்பாக பெருமானார் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒருபோதும் எந்த ஆட்சேபனையும் எழ முடியாது என்பது மட்டுமின்றி, இன்னும் கூற வேண்டுமென்றால் உண்மை என்னவென்றால், இந்த சம்பவமானது அன்னாரினுடைய உயர் நல்லொழுக்கம், சிறந்த ஏற்பாடு, அன்னாரின் இயல்பான இரக்க குணத்திற்கான ஒரு மிக தெளிவான சான்றாகும். இப்போது அசல் தீர்ப்பு தொடர்பான கேள்வி எஞ்சியிருக்கின்றது. எனவே அது தொடர்பாகவும் நாம் எவ்வித தயக்கமும் இல்லாமல் அதில் எந்த வகையான அநீதியும் கொடூரத்தன்மையும் இருக்கவில்லை என்று கூற முடியும். மாறாக அந்த தீர்ப்பானது நீதி மற்றும் நேர்மையின் அடிப்படையில் வழங்கப்பட்டிருந்தது. அதற்கு எல்லாவற்றுக்கும் முதலாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் பனு குறைவாவின் குற்றம் என்னவாக இருந்தது, மேலும் அந்த குற்றம் எந்த நிலைமையில் செய்யப்பட்டிருந்தது. வரலாற்றிலிருந்து தெரிய வருவது என்னவென்றால், ஆரம்ப காலகட்டத்தில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வந்தபோது மதீனாவில் 3 யூத கோத்திரங்கள் இருந்தன. அதாவது பனு கயன்கா, பனு நதீர் மற்றும் பனு குறைலா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்திற்கு பிறகு செய்த முதல் அரசியல் பணி என்னவாக இருந்ததென்றால், இந்த 3 கோத்திரங்களின் தலைவர்களையும் அழைத்து அவர்களுக்கு முன் அமைதி மற்றும் சமாதானத்தின் ஓர் உடன்படிக்கையை செய்தார்கள். அந்த உடன்படிக்கையின் நிபந்தனைகள் என்னவாக இருந்ததென்றால், முஸ்லிம் மற்றும் யூதர்கள் அமைதியோடும் சமாதானத்தோடும் மதீனாவில் இருப்பார்கள். ஒருவர் மற்றவரோடு பரஸ்பரம் நட்பு ரீதியிலான தொடர்பை கொண்டிருப்பார்கள். மேலும் ஒருவர் மற்றவரினுடைய எதிரிக்கு எந்த வகையிலும் உதவி செய்ய மாட்டார்கள். மற்றவரினுடைய எதிரிகளோடு தொடர்பு கொண்டிருக்காதது ஒருபுறம் இருக்கட்டும், வேறு ஏதேனும் வெளி கோத்திரங்கள் தரப்பிலிருந்து மதீனாவின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவர்களை எதிர்ப்பார்கள். மேலும் உடன்படிக்கை செய்து கொள்பவர்களில் யாரேனும் நபர் அல்லது யாரேனும் கூட்டத்தினர் அந்த உடன்படிக்கையை முறிப்பார் என்றால் அல்லது குழப்பங்களுக்கு காரணமாக இருப்பார் என்றால், மற்றவர்களுக்கு அவர்களுக்கு எதிராக கையை ஓங்கும் உரிமை இருக்கும். மேலும் அனைத்து பிரச்சனைகளும் கருத்து முரண்களும் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பு எடுத்து வைக்கப்படும். அன்னாரின் தீர்ப்பை அனைவரும் செயல்படுத்த வேண்டும். ஆனால் நிச்சயமாக ஒவ்வொரு நபருக்கும் அல்லது சமுதாயத்திற்கும் அவர்களினுடைய மார்க்கம் மற்றும் அவர்களின் வேதத்திற்கு ஏற்பவே தீர்ப்பு வழங்கப்படும் என்றும் இருந்தது. இது முக்கியமான விஷயமாகும். எந்த தீர்ப்பு கொடுக்கப்படுமோ அது அவர்களின் மார்க்கம் மற்றும் அவர்களின் வேதத்திற்கு ஏற்ப இருக்கும். இது முஸ்லிம்களின் ஆட்சி நிறுவப்பட்ட பிறகு கூறப்பட்டதாகும். இந்த உடன்படிக்கைக்கு ஏற்ப யூதர்கள் எந்த அளவுக்கு அமல் செய்தார்கள்? இதற்கான பதில் என்னவென்றால், எல்லாவற்றுக்கும் முதலாக பனு கயன்கா கோத்திரம் உடன்படிக்கையை முறித்தது. நட்பு தொடர்புகளை முறித்துக்கொண்டு முஸ்லிம்களோடு போர் என்ற நிலையை ஏற்படுத்தினார்கள். முஸ்லிம் பெண்களை அவமானப்படுத்தும் மிக மோசமான வழிமுறையை கையாண்டார்கள். மேலும் அனைத்து சமுதாயங்களின் உடன்படிக்கையின் அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த தலைமைத்துவ அந்தஸ்தை ஆணவத்துடன் மறுத்தார்கள். ஆனால் அவர்கள் முஸ்லிம்களுக்கு முன்பு தோல்வியடைந்த போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மன்னித்து விட்டார்கள். மேலும் நகரத்தில் சமாதானம் சீர்குலைந்து விடாமல் இருக்கவும், முஸ்லிம்கள் மறைவான இந்த எதிரிகளின் தீங்கிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கும், பனு கயன்காவை மதீனாவை விட்டு வெளியேறி வேறு ஏதேனும் இடத்தில் குடி அமர்ந்து கொள்ளட்டும் என்கின்ற ஓர் எச்சரிக்கையான நடவடிக்கையை மட்டுமே எடுத்தார்கள். இவ்வாறு பனு கயன்கா கோத்திரத்தினுடைய மக்கள் மிகுந்த அமைதியாக தங்களுடைய மனைவி மக்கள் மற்றும் செல்வத்தோடு மதீனாவை விட்டு வெளியேறி வேறு இடங்களில் குடியமர்ந்தார்கள். ஆனால் இந்த சம்பவத்திலிருந்து யூதர்களின் மீதமிருந்த 2 கோத்திரத்தினர் படிப்பினை பெறவில்லை. மாறாக அன்னாரின் கருணையானது அவர்களை இன்னும் தகாத துணிச்சலுக்கு உள்ளாக்கியது. இன்னும் அதிக காலம் கூட ஆகவில்லை, யூதர்களின் 2வது கோத்திரம் பனு நவீரும் தலை தூக்க தொடங்கிவிட்டனர். எல்லாவற்றிற்கும் முதலாக அந்த கோத்திரத்தின் ஒரு தலைவன் கஅப் பின் அஷ்ரஃப் உடன்படிக்கையை முறித்து குரேஷியர்கள் மற்றும் அரபு நாட்டின் பிற கோத்திரங்களோடு சேர்ந்து முஸ்லிம்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்ய துவங்கினான். அரபு நாட்டின் அந்த கொடூர மிருகங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அன்னாரின் சஹாபாவிற்கு எதிராக மிகவும் அபாயகரமான முறையில் தூண்டினான். மேலும் முஸ்லிம்களுக்கு எதிராக எப்படிப்பட்ட கோபமூட்டக்கூடிய வகையிலான கவிதைகளை கூறினான் என்றால், அதனால் நாட்டில் முஸ்லிம்களுக்கு மிகவும் அபாயகரமான ஓர் சூழல் உருவாகிவிட்டது. பிறகு அந்த துரதிருஷ்டமானவன் கண்ணியத்திற்குரிய முஸ்லிம் பெண்களின் பெயரை கூறி கூறி தன்னுடைய கவிதைகளில் அவர்களின் மீது சேற்றை வாரி இறைத்தான். இறுதியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்லவும் சதித்திட்டம் தீட்டினான். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளையினால் இவன் தன்னுடைய முடிவை எட்டிய போது அவனுடைய கோத்திரம் அனைவரும் ஒரு சேர முஸ்லிம்களுக்கு எதிராக எழுந்தது. அந்த நாளிலிருந்து பனு நதீர் உடன்படிக்கையை தூக்கி எறிந்துவிட்டு முஸ்லிம்களுக்கு எதிராக சதி செய்ய துவங்கியது. இறுதியில் அனைத்து கோத்திரங்களும் ஒன்று சேர்ந்து அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்கான சதித்திட்டத்தை தீட்டினர். மேலும் எப்படியாயினும் அன்னாரை உயிரோடு விட்டுவிடக் கூடாது என்று தீர்மானம் மேற்கொண்டனர். ஆனால் முந்தைய உடன்படிக்கையில் எவரேனும் தவறு செய்தால் அவருக்கு தண்டனை வழங்கப்படும் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். எவ்வாறு இருப்பினும் அவர்களின் இந்த இரத்த வெறி கொண்ட எண்ணம் தெரிய வந்ததும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எச்சரிக்கும் விதத்திலும் தண்டனைக்கான வழிமுறையை மேற்கொண்டதும் அவர்கள் மிகுந்த ஆணவ தொனியில் முஸ்லிம்களோடு போர் செய்ய ஆயத்தமாகிவிட்டார்கள். மேலும் அந்த போரில் பனு குரைதா அவர்களுக்கு உதவி செய்தனர். ஆனால் பனு நதீர் தோல்வி அடைந்தனர். இங்கு பனு நதீர் கோத்திரத்தினருக்கு பனு குரைதா கோத்திரத்தினர் உதவியும் செய்தார்கள். அவர்களும் உடன்படிக்கையை முறித்தார்கள். ஆனால் பனு நதீர் தோல்வி அடைந்ததும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு குரைதாவை அவர்கள் பனு நதீரோடு சேர்ந்திருந்தும் கூட முற்றிலுமாக அவர்களை, அதாவது பனு குரைதாவை மன்னித்து விட்டார்கள். மேலும் பனு நதீர் கோத்திரத்திற்கும் மதீனாவை விட்டு அமைதியாக வெளியேறுவதற்கான அனுமதியையும் வழங்கினார்கள். அதேவேளையில் அவர்களுக்கு அவர்களினுடைய ஆயுதங்களை உடன் எடுத்துச் செல்வதற்கான அனுமதியை வழங்கவில்லை. ஆனால் இந்த பேருபகாரத்திற்கு பனு நதீர் எப்படிப்பட்ட செயலை செய்தார்கள் என்றால், மதீனாவிற்கு வெளியே சென்று அவர்களின் தலைவர்கள் முழு அரபு நாட்டையும் சுற்றி வந்து பல்வேறு அரபு கோத்திரங்களை அபாயகரமான முறையில் தூண்டி ஒரு படையை மதீனாவுக்கு எதிராக திரட்டி கொண்டு வந்தார்கள். மிகப்பெரும் படையை அழைத்து வந்தார்கள். எதுவரை இஸ்லாமை ஒழித்து விட மாட்டோமோ, நாம் திரும்பி செல்ல மாட்டோம் என அனைவரிடமும் உறுதியான உடன்படிக்கையை வாங்கினார்கள். இப்படிப்பட்ட அபாயகரமான நேரத்தில், அதனை சுருக்கமாக இங்கு எடுத்துரைத்திருக்கின்றேன், யூதர்களின் மூன்றாவது கோத்திரமான பனு குரைதா என்ன செய்தார்கள்? இந்த கோத்திரமானது பனு நதீர் போரின் சந்தர்ப்பத்தில் அவர்கள் துரோகம் செய்திருந்தும் கூட அவர்களினுடைய துரோகத்தை மன்னித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேருபகாரத்தோடு நடந்து கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேருபகாரம் செய்திருந்தார்கள். இன்னொரு பெரிய பேருபகாரம் என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து வருவதற்கு முன்பு அவர்கள் பனு நதீர் கோத்திரத்தை விட அந்தஸ்திலும் உரிமையிலும் குறைவானவர்களாக கருதப்பட்டு வந்தார்கள். இந்த இரண்டு கோத்திரங்களுக்கு நடுவிலும், அதாவது பனு நதீர் மற்றும் பனு குரைதா, இவர்கள் இருவருக்கும் இடையில் அந்தஸ்தில் வேறுபாடு இருந்தது. பனு குரைதாவானது பனு நதீரை விட குறைவானதாக கருதப்பட்டு வந்தது. அதாவது பனு நதீரின் ஏதாவது ஒரு நபர் பனு குரைதாவின் நபரின் மூலமாக கொல்லப்பட்டால் கொலையாளி அதற்கு பதிலாக கொல்லப்பட்டு வந்தார். இது அவர்களின் சட்டமாக இருந்தது. ஆனால் பனு குரைதாவை சார்ந்த ஏதேனும் நபர் பனு நதீரின் நபரின் மூலமாக கொல்லப்பட்டிருந்தால் அதற்கு ஈட்டுத்தொகை மற்றும் செலுத்தினால் போதுமானதாக கருதப்பட்டு வந்தது. அவரிடமிருந்து ஏதேனும் தொகையை வாங்கிவிட்டு அவரை விட்டு விடுவர். ஆனால் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு குரைதா கோத்திரத்தினருக்கு மற்ற நகர வாசிகளைப் போன்று சமமான உரிமைகளை வழங்கினார்கள். ஆனால் இந்த மகத்தான பேருபகாரங்கள் அவர்கள் மீது செய்யப்பட்டும் பனு குரைதா கோத்திரத்தினர் மீண்டும் மீண்டும் துரோகம் செய்தனர். மேலும் எப்படிப்பட்ட இக்கட்டான நேரத்தில் அவ்வாறு செய்தார்கள் என்றால், முஸ்லிம்களுக்கு அதைவிட மோசமான இக்கட்டான நேரம் வேறு எதுவும் வந்ததில்லை. பனு கயன்காவின் உதாரணம் அவர்கள் முன் இருந்தது. இருப்பினும் அவர்கள் அதிலிருந்து பயனடையவில்லை. பனு நதீரின் சம்பவம் அவர்களின் கண்களின் முன்னால் நடந்தது. அதிலிருந்தும் அவர்கள் படிப்பினை பெறவில்லை. அப்படியென்றால் என்னதான் செய்தார்கள்? என்ன செய்தார்கள் என்றால், தங்களது உடன்படிக்கைகளை மூளையில் தூக்கி வைத்துவிட்டு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய பேருபகாரத்திற்கு நன்றி மறந்து 3000 முஸ்லிம்கள் எவ்வித பொருட்களும் இல்லாமல் இயலாத நிலைமையில் 10,000 கொடூரமான படை வீரர்களை கொண்ட நிராகரிப்பாளர்களின் படை சூழ்ந்திருந்து தங்களது இயலாமையை கண்டு உள்ளம் பதபதைத்து வந்த நேரத்தில், அதாவது அஹ்ஸாப் போரின் வேளையில் மரணம் அவர்களுக்கு முன்னால் இருந்தது. அப்படிப்பட்ட வேளையில் இவர்கள் தங்களுடைய கோட்டைகளை விட்டு வெளியேறினார்கள். முஸ்லிம் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் மீது பின்னால் இருந்து தாக்குதல் தொடுத்தார்கள். முஸ்லிம்களுடன் இருந்த ஒற்றுமையை விட்டு விலகி இரத்த வெறி கொண்ட அவர்களோடு இணைந்து கொண்டார்கள். அவர்களின் அடிப்படை நோக்கம் இஸ்லாம் மற்றும் இஸ்லாத்தின் தோற்றுநரை அழிப்பதாகவே இருந்தது. ஆனால் அந்த இஸ்லாத்தினுடைய தோற்றுநர் மதீனா வந்த பிறகு செய்த முதல் பணி என்னவாக இருந்ததென்றால், அவர் யூதர்களை தன்னுடைய நண்பனாக ஆக்கி உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். இது சிந்திக்கத்தக்க விஷயமாகும். அதற்கு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்ததும் யூதர்களை தன்னுடைய நண்பர்களாகவும் ஆக்கினார்கள், உடன்படிக்கையும் செய்து கொண்டார்கள். யூதர்களின் முதல் பணி என்னவாக இருந்ததென்றால், அவர்கள் நட்பு என்ற அந்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டார்கள். தங்களுடைய குடியரசின் தலைவராகவும் அன்னாரை ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு பிந்தைய நிலைமைகளில் பனு குறைதாவினுடைய செயல் உடன்படிக்கையை முறித்து துரோகம் செய்தது மட்டுமில்லாமல் ஒரு அபாயகரமான கிளர்ச்சியின் அம்சத்தையும் கொண்டதாக இருந்தது. கிளர்ச்சியும் எப்படிப்பட்டதாக இருந்ததென்றால், அவர்களின் திட்டங்கள் வெற்றி பெற்றிருந்தால் முஸ்லிம்களின் உயிர்கள் மற்றும் அவர்களின் கண்ணியம், அவர்களின் மார்க்கம் அனைத்தும் முடிவுக்கு வந்திருக்கும். ஆக பனு குறைதா ஏதேனும் ஒரு குற்றத்தை மட்டும் செய்திருக்கவில்லை, மாறாக அவர்கள் விசுவாசத்திற்கு எதிராக செயல்பட்டார்கள், நன்றிகேடு காட்டினார்கள், உடன்படிக்கை முறித்தல், துரோகம் போன்ற குற்றங்களையும் இழைத்திருந்தார்கள், கிளர்ச்சி செய்தல் மற்றும் கொலை நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் இந்த குற்றங்கள் எப்படிப்பட்ட நேரத்தில் செய்தார்கள் என்றால், ஒரு குற்றத்தை அபாயத்திலும் அபாயகரமான நிலைமைக்கு எடுத்துச் செல்லக்கூடும், அப்படி இருக்கின்ற போது உலகத்தின் எந்த காழ்ப்புணர்ச்சியிலிருந்து தூய்மையாக உள்ள நீதிமன்றமும் அவர்களின் வழக்கில் அவர்களை விடுதலை செய்வதற்கான எந்த ஒரு முகாந்திரத்தையும் பெற்றிருக்காது. இது போன்ற நிலைமைகளில் மன்னிக்கப்படுவதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை. இப்படிப்பட்ட நிலைமையில் அவர்களுக்கு வழங்கப்பட்ட தண்டனையை தவிர வேறு என்ன தண்டனை கொடுத்திருக்க முடியும்? வெளிப்படையான விஷயம் என்னவென்றால், மூன்று தண்டனைகளை கொடுத்திருக்க முடியும். முதலாவது, மதினாவிலேயே சிறைபிடித்து இருக்க முடியும், அல்லது பனு கயன்கா மற்றும் பனு நவீருடைய விவகாரத்தில் நடந்ததை போன்று நாடு கடத்தி இருக்க வேண்டும். மூன்றாவது, போரில் கலந்து கொண்டவர்களை கொலை செய்து மீதமுள்ளவர்களை சிறைபிடித்திருத்தல். இப்போது நீதியோடு சிந்தியுங்கள், அந்த காலத்தின் நிலைமைகளுக்கு ஏற்ப முஸ்லிம்கள் எந்த வழிமுறையை பின்பற்றி இருக்க வேண்டும்? ஓர் எதிரி சமுதாயத்தை தன்னுடைய நகரத்தில் சிறைபிடித்து வைப்பது அந்த காலத்தின் அடிப்படையில் முற்றிலும் கேள்விக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது. ஏனென்றால் கைதிகளோடே கைதிகளின் தங்குமிடம் உணவிற்கான ஏற்பாடு செய்யும் பொறுப்பு முஸ்லிம்களின் மீது இருந்தது. இதை சுமப்பதற்கு அவர்களிடத்தில் ஒருபோதும் ஆற்றல் இருக்கவில்லை. இரண்டாவது, அந்த காலத்தில் சிறைச்சாலைகள் போன்றவைகளும் இருக்கவில்லை. கைதிகள் தொடர்பாக இருந்த நடைமுறை என்னவென்றால், அவர்கள் வெற்றி பெற்ற சமுதாயத்தின் மக்களிடையே பங்கிட்டு கொடுக்கப்பட்டார்கள். அங்கு அவர்கள் பொதுவாக சுதந்திரமாக இருந்து வந்தார்கள். இது போன்ற சூழ்நிலைகளில் மிக மோசமான சதி திட்டங்களை தீட்டிய கூட்டத்தினர் மதினாவில் இருப்பது தன்னகத்தே மிகப்பெரும் அபாயங்களை கொண்டதாக இருந்தது. ஒருவேளை பனு குறைதாவிற்கு இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தால், நிச்சயமாக அதன் பொருள் என்னவென்றால், குழப்பம் விளைவிக்கக்கூடிய, தீங்கு செய்யக்கூடிய மறைமுக சதி செய்பவர்களுக்கு முன்பு என்ன சுதந்திரம் இருந்து வந்ததோ அதே சுதந்திரம் கிடைத்திருக்கும். அதே வேளையில் அவர்களின் செலவினங்களின் பொறுப்பு முஸ்லிம்களின் மீது விழுந்திருக்கும். அதாவது, முதலில் அவர்கள் தங்களுடைய செலவில் சாப்பிட்டு வந்தார்கள், முஸ்லிம்களின் கழுத்தை அறுத்து வந்தார்கள் என்றால், எதிர்காலத்தில் அவர்கள் முற்றிலும் சுதந்திரமாக விடப்பட்டால், நகரத்தில் இருப்பார்கள் என்றால், அதாவது கைதியாக ஆக்கி வைத்திருந்தால், முஸ்லிம்களினுடைய செல்வத்திலிருந்து உணவு உண்டிருப்பார்கள். ஆனால் முஸ்லிம்களிடத்தில் அவர்கள் உணவு உண்பதற்கும் பணம் இருக்கவில்லை. பிறகு முஸ்லிம்களின் கழுத்தையே அறுத்தும் இருப்பார்கள், நிச்சயமாக சூழ்ச்சிகள் செய்தும் இருப்பார்கள். பிறகு முஸ்லிம்களின் வீடுகளில் அவர்களோடு கலந்து இருப்பதன் காரணமாக வேறு பல அபாயங்களும் ஏற்பட்டிருக்கக்கூடும். ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் எழுதுகிறார்கள், இது போன்ற நிலைமைகளில் எந்த ஒரு அறிவுடைய மனிதரும் பனு குறைதாவை அங்கேயே பிடித்து வைக்கும் தண்டனையை வழங்க வேண்டும் என்ற கருத்து உடையவராக இருப்பார் என்று நான் நம்பவில்லை. இப்போது எஞ்சியிருக்கக்கூடிய இரண்டாவது தண்டனை, நாடு கடத்துதல். நிச்சயமாக அந்த காலத்தின் அடிப்படையில் எதிரிகளின் தீங்கிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கு இது ஓர் அழகிய வழிமுறையாக கருதப்பட்டு வந்தது. ஆனால் பனு நவீர் கோத்திரத்தின் நாடு கடத்துதல் அனுபவம் உணர்த்தியது என்னவென்றால், யூதர்கள் தொடர்பாக இந்த வழிமுறை எந்த சூழ்நிலையிலும் முந்தைய வழிமுறையை விட குறைந்த ஆபத்துடையதாக இருக்கவில்லை. அதாவது, யூதர்களை மதீனாவை விட்டு வெளியேறி செல்வதற்கான அனுமதி வழங்குவது என்பது இஸ்லாத்திற்கு எதிராக போர் செய்பவர்களினுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துதல் என்பதை தவிர வேறு பொருள் கொடுக்க முடியாது. மாறாக, இஸ்லாத்தின் எதிரிகளின் வரிசையில் எப்படிப்பட்ட மக்கள் போய் இணைந்து கொள்வார்கள் என்றால், அவர்கள் தங்களுடைய அபாயகரமான தூண்டுதல் மற்றும் வெறுப்பு பிரச்சாரம், மறைவான சதி திட்டங்கள் தீட்டும் நடவடிக்கைகளின் காரணமாக எல்லா இஸ்லாத்திற்கு எதிரான அமைப்புகளுக்கும் தலைவராக வேண்டும் என்பதற்காக நிம்மதி இழந்து இருந்தார்கள். யூதர்களின் அனைத்து கோத்திரங்களிலும் பனு குறைதா தனது எதிர்ப்பில் மிக அதிகமாக முன்னேறியிருந்தது என்பது வரலாற்றிலிருந்து நிரூபணமாகிறது. எனவே நிச்சயமாக பனு குறைதா நாடு கடத்துவது என்பது பனு நவீர் அஹ்ஸாப் போரின் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி முஸ்லிம்களுக்கு எதிராக ஏற்படுத்திய சூழ்நிலைகளை விட மிக மோசமானதாக ஆக காரணமாக இருந்திருக்கக்கூடும். முஸ்லிம்கள் அவ்வாறு செய்திருந்தால் அந்த காலத்தின் நிலைமைகளுக்கு ஏற்ப அவர்களின் இந்த செயல் தற்கொலையை விட குறைவானதாக இருந்திருக்காது. ஆனால் எதிரியை உயிரோடு வைப்பதற்காக தம்மை தாமே தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய ஏதேனும் ஒரு சமுதாயம் உலகத்தில் இருக்கின்றதா என்ன? இல்லை என்றால் பிறகு நிச்சயமாக முஸ்லிம்களும் இந்த காரணத்தின் அடிப்படையில் பனு குறைதாவை உயிருடன் வைப்பதற்கு தங்களை தாங்களே ஏன் தற்கொலை செய்து கொள்ளவில்லை என்கின்ற குற்றச்சாட்டிற்கு ஆளாக முடியாது. எனவே இந்த இரண்டு தண்டனைகளும் சாத்தியம் இல்லாதவைகளாக இருந்தன. இந்த இரண்டில் எந்த ஒன்றை மேற்கொண்டாலும் தம்மை தாமே நிச்சயமாக அழிவில் போடுவதற்கு ஒப்பானதாக அது இருந்தது. இந்த இரண்டு தண்டனைகளையும் விட்டுவிட்டு மூன்றாவதாக இருந்த வழி அதுதான் மேற்கொள்ளவும் பட்டது. சந்தேகமின்றி சஅதின் தீர்ப்பானது தன்னகத்தே ஒரு கடுமையான தீர்ப்பாக இருந்தது. மனித இயல்பு வெளிப்படையாக இதன் மூலம் ஒரு வேதனையை உணர்கிறது. ஆனால் கேள்வி என்னவென்றால், இந்த வழியை தவிர்த்து வேறு ஏதேனும் வழி இருந்ததா என்பதுதான். ஒரு அறுவை சிகிச்சை மருத்துவர் தன்னுடைய ஏதேனும் ஒரு நோயாளிக்கு அறுவை சிகிச்சை செய்வது அவசியம் என கருதி கையை வெட்டினாலோ அல்லது காலை தனியாக எடுத்தாலோ அல்லது உடலின் வேறு ஏதேனும் ஒரு உறுப்பை அகற்றினாலோ நிர்பந்தத்திற்கு ஆளாகி அவ்வாறு செய்கிறார் என்றால் ஒவ்வொரு நல்ல மனிதரினுடைய உள்ளத்திலும் அதற்கான துக்கம் ஏற்படுகிறது தான். அவ்வாறு நிகழாமல் இருந்திருந்தால், இதுபோன்ற நிர்பந்தத்தின் அவசியம் இல்லாது இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் தான். ஆனால் நிலைமையின் நிர்பந்தத்தின் முன்பு குனிய வேண்டியது வருகிறது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், அதுபோன்ற நிலைமைகளில் அந்த அறுவை சிகிச்சை செய்பவரின் செயலானது புகழத்தக்கதாக கருதப்படுகிறது. அதாவது அவர் சிறிய அல்லது குறைந்த மதிப்புள்ள ஒரு பகுதியை தியாகம் செய்து அதிக விலை மதிப்புள்ள ஒன்றை காப்பாற்றிவிட்டார் என்று புகழப்படுகிறது. இதேபோன்று பனு குறைதா தொடர்பாக சஅதின் தீர்ப்பானது தன்னகத்தே வேதனைக்குரியதாக இருந்தது. ஆனால் அது நிலைமைகளின் நிர்பந்தத்தின் ஓர் கட்டாய வெளிப்பாடாக இருந்தது. அதை செய்வதை தவிர வேறு வழி இருக்கவில்லை. இந்த காரணத்தினால்தான் மார்கோலேஸ் போன்ற வரலாற்றாசிரியர்களும், எவர் இஸ்லாத்தின் நண்பர் இல்லையோ, இந்த சந்தர்ப்பத்தில் சஅதின் தீர்ப்பானது நிலைமைகளின் நிர்பந்தத்தின் அடிப்படையில் இருந்தது, அதை தவிர வேறு வழி இருக்கவில்லை என்பதை ஒப்புக்கொண்டுள்ளார். மிஸ்டர் மார்கோலேஸ் எழுதுகிறார், அஹ்ஸா போரின் தாக்குதல் எது தொடர்பாக முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது முழுக்க முழுக்க இறைவனுடைய வல்லமையினால்தான் எதிரிகள் தோற்கடிக்கப்பட்டார்கள் என்ற வாதத்தை வைத்தார்கள். பனு நவீரினுடைய தூண்டும் முயற்சிகளின் வெளிப்பாடு அல்லது குறைந்தபட்சம் அது அவர்களின் முயற்சியின் விளைவால் ஏற்பட்டது என்று கருதப்பட்டு வந்தது. பனு நவீர் யார் என்றால், அவர்களை முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாடு கடத்த மட்டும் செய்தார்கள். இப்பொழுது கேள்வி என்னவென்றால், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு குறைதாவையும் நாடு கடத்தி தங்களுக்கு எதிராக தூண்டும் முயற்சி செய்பவர்களின் எண்ணிக்கை மற்றும் ஆற்றலை அதிகரிக்க செய்ய வேண்டுமா என்ன? மறுபக்கம் வெளிப்படையான முறையில் தாக்குதல் நடத்தியவர்களுக்கு உதவிய அந்த சமுதாயத்தை மதினாவிலும் இருக்க விட முடியாது. அவர்களை நாடு கடத்துவது என்பது பாதுகாப்பற்றதாக இருந்தது என்றால் அவர்களை மதினாவிலேயே வைத்திருப்பதும் கூட குறைந்த ஆபத்தை உடையதாக இருக்கவில்லை. எனவே அவர்கள் கொல்லப்படுவதற்கான தீர்ப்பு வழங்கப்படுவதை தவிர வேறு வழி எஞ்சி இருக்கவில்லை. மார்கோலே சாஹிப் கூறுகிறார்கள், பிறகு குறிப்பாக கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், பனு குறைதா ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நட்புறவு மற்றும் உடன்படிக்கை மட்டும் கொண்டிருக்கவில்லை. மாறாக அவர்கள் தங்களுடைய ஆரம்ப உடன்படிக்கையின் அடிப்படையில் அன்னாரின் ஆட்சியை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் அல்லது குறைந்தபட்சம் அன்னாரின் இறையாண்மையை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். எனவே ஒரு துரோகம் செய்த நண்பன் அல்லது சாதாரண எதிரியாக மட்டும் அவர்களின் நிலை இருக்கவில்லை. மாறாக அவர்கள் நிச்சயமாக கிளர்ச்சியாளர்களாக இருந்தார்கள். அதுவும் மிகவும் அபாயகரமான கிளர்ச்சியாளர்களாக இருந்தார்கள். கிளர்ச்சி செய்வது குறிப்பாக போர்க்காலத்தில் கிளர்ச்சி செய்வதற்கு கொலையை தவிர வேறு எந்த தண்டனையும் பொருத்தமானதாக கருதப்படவில்லை. கிளர்ச்சியாளர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படாவிட்டால் ஆட்சி அமைப்பானது முற்றிலும் உடைந்து விடுகின்றது. மேலும் தீய குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய மக்களுக்கு எப்படிப்பட்ட துணிச்சல் கிடைத்து விடுகிறது என்றால், பொது அமைதி மற்றும் பொது நலனிற்கு கடுமையான குந்தகம் நிரூபணமாகிறது. நிச்சயமாக அதுபோன்ற நிலைமைகளில் கிளர்ச்சி செய்பவர்கள் மீது கருணை காட்டுவது நாடு மற்றும் நாட்டின் அமைதியை விரும்பும் மக்களின் மீது அநீதி இழைப்பதாகவே பொருள்படும். எனவே அனைத்து நாகரிகமடைந்த அரசாங்கங்களும் இப்பொழுது வரை அதுபோன்ற கிளர்ச்சியாளர்களுக்கு, அது ஆணாக இருந்தாலும் சரி அல்லது பெண்ணாக இருந்தாலும் சரி, மரண தண்டனையையே வழங்கி வந்திருக்கின்றன. மேலும் எந்த ஒரு அறிவுடைய மனிதனும் ஒருபோதும் அதை ஆட்சேபித்ததும் இல்லை. எனவே சஅதின் தீர்ப்பானது முற்றிலும் நீதியானதும் நீதியின் சட்டங்களுக்கு ஏற்பவும் இருந்தது. மேலும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உடன்படிக்கையின் காரணமாக இந்த தீர்ப்பு தொடர்பாக கருணையின் அம்சத்தை கை கொள்ள முடியாதிருந்தது. இருப்பினும் அன்னார் மக்களுக்கு இயன்ற அளவு முயற்சி செய்தார்கள். ஆனால் தெரிய வருவது என்னவென்றால், யூதர்கள் அதாவது ஒரு சிலர் மன்னிப்பு கோரியிருந்தால் மன்னித்திருந்திருக்க முடியும், ஆனால் சமுதாயத்தை மன்னித்திருக்க முடியாதிருந்தது. ஏனென்றால் சஅத் முன்பாகவே வாக்குறுதி வாங்கியிருந்தார்கள். ஆனால் தெரிய வருவது என்னவென்றால், யூதர்கள் அன்னாரை நீதிபதியாக ஏற்பதற்கு மறுத்திருந்த காரணத்தினால் குற்ற உணர்விற்கு ஆளாகி அன்னாரின் பக்கம் கருணைக்கான விண்ணப்பம் வைப்பதில் அவர்கள் செல்லவில்லை. எனவே கருணைக்கான விண்ணப்பம் செய்யப்படாமல் அன்னார் கருணை காட்ட முடியாது என்பது வெளிப்படையான விஷயம். ஏனென்றால் எந்த கிளர்ச்சியாளர் தன்னுடைய குற்றத்திற்கு குற்ற உணர்வை கூட வெளிப்படுத்தவில்லையோ அவரை நாமாகவே விட்டுவிடுவது என்பது அரசியல் ரீதியில் மிக அபாயகரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். நினைவில் கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், யூதர்களுக்கு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையே ஆரம்பத்தில் செய்யப்பட்ட உடன்படிக்கையில் ஒரு நிபந்தனை, யூதர்கள் தொடர்பாக ஏதேனும் தீர்ப்புக்கான விவகாரம் வந்தால் அவர்களினுடைய ஷரியத்திற்கு ஏற்பவே தீர்ப்பு வழங்கப்படும் என்பதும் ஆகும். எனவே வரலாற்றிலிருந்து தெரிய வருவது என்னவென்றால், இந்த உடன்படிக்கைக்கு ஏற்ப ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் யூதர்கள் தொடர்பாக மூசாவின் ஷரியத்திற்கு ஏற்பவே தீர்ப்பு கூறி வந்தார்கள். இப்போது நாம் தௌராத்தை பார்வையிட்டால் அங்கு பனு குறைதா கோத்திரத்தினர் செய்திருந்த குற்றத்தை போன்று எவரேனும் குற்றம் புரிந்திருந்தால் அவருக்கு சஅத் பின் முஆஸ் அவர்கள் பனு குறைதாவிற்கு என்ன தீர்ப்பு வழங்கினார்களோ அதே தீர்ப்பு தான் எழுதப்பட்டு இருப்பதை காண்கிறோம். பைபிளில் இந்த இறை கட்டளை பதியப்பட்டு இருக்கின்றது. அதாவது, நீ ஒரு பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கும் போது அந்த பட்டணத்தாருக்கு சமாதானம் கூறக்கடவாய். அவர்கள் உனக்கு சமாதானமான உத்தரவு கொடுத்து வாசலை திறந்தால் அதிலுள்ள ஜனங்கள் எல்லாரும் உனக்கு பகுதி கட்டுகிறவர்களாகி உனக்கு ஊழியம் செய்ய கடவர்கள். அவர்கள் உன்னோடே சமாதானப்படாமல் உன்னோடே யுத்தம் பண்ணுவார்களானால் நீ அதை முற்றுகை போட்டு உன் தேவனாகிய கர்த்தர் அதை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் போது அதிலுள்ள புருஷர்கள் எல்லாரையும் பட்டய கருக்கினால் வெட்டி ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் மிருக ஜீவன்களையும் மாத்திரம் உயிரோடு வைத்து பட்டணத்தில் உள்ள எல்லாவற்றையும் கொள்ளையிட்டு உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஒப்பு கொடுத்த உன் சத்துருக்களின் கொள்ளை பொருளை அனுபவிப்பாயாக. உபாகமம் அதிகாரம் 20:10-14 வந்துள்ளது. யூத ஷரியத்தின் இந்த கட்டளையானது எப்போதுமே அமல் செய்யப்படாமல் காகிதத்தில் மட்டுமே இருக்கவில்லை. மாறாக பனு இஸ்ராயில் எப்பொழுதும் இதற்கேற்ப செயல்பட்டு வந்தார்கள். யூதர்கள் எப்போதும் இந்த அடிப்படையான கட்டளைக்கு ஏற்பவே தீர்ப்பு பெற்று வந்தார்கள். உதாரணத்திற்கு எண்ணாகமம் 31:7-12 உள்ள வசனங்களில் வருகிறது, கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் மீதியானியருடன் யுத்தம் பண்ணி புருஷர்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள். அவர்களை கொன்று போட்டது மட்டுமின்றி மீதியானியரின் 5 ராஜாக்களாகிய ஏவி, ரேகேம், சூர், ஊர், ரேபா என்பவர்களையும் கொன்று போட்டார்கள். பேயோரின் குமாரனாகிய பிலேயாமையும் பட்டயத்தினாலே கொன்று போட்டார்கள். அன்றியும் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியரின் ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் சிறைபிடித்து அவர்களுடைய மிருக ஜீவன்களாகிய ஆடு மாடுகள் யாவையும் மற்ற ஆஸ்திகள் யாவையும் கொள்ளையிட்டு அவர்கள் குடியிருந்த ஊர்கள் கோட்டைகள் யாவையும் அக்கினியால் சுட்டரித்து தாங்கள் கொள்ளையிட்ட பொருளையும் தாங்கள் பிடித்த நர ஜீவன் மிருக ஜீவன் அனைத்தையும் சேர்த்து சிறைபிடிக்கப்பட்ட மனிதரையும் மிருகங்களையும் கொள்ளையிட்ட பொருள்களையும் எரிகோவின் அருகேயுள்ள யோர்தானுக்கு இக்கரையில் மோவாபின் சமமான வெளிகளிலுள்ள பாளையத்திலிருந்த மோசேயினிடத்துக்கும் ஆசாரியனாகிய எலையேசரானிடத்துக்கும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையோரிடத்துக்கும் கொண்டு வந்தார்கள். ஆக எவ்வாறு இருப்பினும் ஹஜ்ரத் ஈசா அவர்களும் பனி இஸ்ராயலை சார்ந்தவர்களாகவே இருந்தார்கள். அவர்களுக்கு இது போன்ற நடைமுறைகளை வெளிப்படுத்துவதற்கு தங்களுடைய வாழ்க்கையில் ஆட்சி அதிகாரம் கிடைக்கவில்லை. மேலும் அவர்களுக்கு போருக்கான சூழலும் அமையவில்லை. ஆனால் அவர்களின் சில வாக்கியங்களை கொண்டு தீயவர்கள் மற்றும் தீய அகம் கொண்ட எதிரிகள் தொடர்பாக அவர்களினுடைய கருத்து என்னவாக இருந்தது என்பதை அனுமானிக்க முடியும். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய எதிரிகளை நோக்கி கூறுகிறார்கள், பாம்புகளே, பாம்புகளின் குழந்தைகளே, நீங்கள் நரகத்தின் தண்டனையிலிருந்து எவ்வாறு தப்பிப்பீர்கள்? அதாவது மக்களே, நீங்கள் விஷ பாம்புகளாகி அழிக்கப்படுவதற்கு தகுதியுடையவர்களாக ஆகிவிட்டீர்கள். ஆனால் உங்களுக்கு தண்டனை அளிக்கக்கூடிய ஆற்றல் எனக்கு இல்லை. ஆனால் நீங்கள் இறைவனுக்கு அஞ்சுங்கள். மேலும் நரக தண்டனையை கருத்தில் கொண்டு உங்களுடைய தீய நடத்தைகள் மற்றும் தீமைகளிலிருந்து விலகிவிடுங்கள் என்று கூறினார்கள். அநேகமாக இந்த காரணத்தினால்தான் மசீஹை பின்பற்றக்கூடியவர்களுக்கு உலகில் அதிகாரம் கிடைத்த போது அவர்கள் ஹஜ்ரத் மசீஹினுடைய இந்த போதனைக்கு ஏற்ப தீயவர்கள், தீய நடத்தையுடைய எதிரிகள், பாம்புகள் மற்றும் தேள்களை போன்று அழிக்க தகுதியானவர்கள் என எவர்களை அவர்கள் கருதினார்களோ, தங்களுடைய நோக்கங்களின் எவர்களை தடையை ஏற்படுத்துபவர்களாக கண்டார்களோ அவர்களை அழிக்க தயங்கவில்லை. இது நமக்கு தென்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே மசீஹின் சமுதாயத்தின் வரலாறு இதுபோன்ற உதாரணங்களால் நிரம்பி கிடக்கின்றது. சுருக்கமாக, சாதின் தீர்ப்பானது தன்னகத்தே கடுமையானதாக கருதப்பட்டாலும் அது ஒருபோதும் நீதி மற்றும் நேர்மைக்கு எதிரானதாக இருக்கவில்லை. நிச்சயமாக யூதர்களின் குற்றத்தின் அளவை பொறுத்த வகையிலும், அதேபோல் முஸ்லிம்களினுடைய பாதுகாப்பிற்கான கேள்வி, இந்த இரண்டு விஷயங்களும் இந்த தீர்ப்பு கொடுப்பதையே எதிர்பார்த்தது. மேலும் இந்த தீர்ப்பும் கூட யூதர்களின் ஷரியத்திற்கு ஏற்பவே கொடுக்கப்பட்டது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், அந்த ஆரம்ப உடன்படிக்கையின் அடிப்படையில் அவ்வாறே செய்யப்பட வேண்டியது அவசியமாக இருந்தது. ஏனென்றால் அதன் அடிப்படையில் முஸ்லிம்கள் யூதர்கள் தொடர்பாக அவர்களினுடைய வேதத்திற்கு ஏற்பவே தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டிருந்தார்கள். வழங்கப்பட்ட தீர்ப்பானது சஅத் பின் முஆஸ் அவர்களுடையதாக இருந்தது, ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடையதாக இல்லை. சஅதின் மீது அதன் முதல் மற்றும் இறுதி பொறுப்பு இருந்தது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதனுடனான தொடர்பு என்பது ஆட்சியினுடைய தலைவர் என்கின்ற அடிப்படையில் மட்டுமே இருந்தது. அன்னார் இந்த தீர்ப்பை தன்னுடைய ஆட்சியின் அமைப்பின் கீழ் நடைமுறைப்படுத்த வேண்டியிருந்தது. மேலும் அன்னார் எப்படிப்பட்ட முறையில் அதை நடைமுறைப்படுத்தினார்கள் என்பது முன்பாகவே எடுத்துக் கூறப்பட்டு விட்டது. இன்றைய காலத்தினுடைய நாகரிகத்திலும் நாகரிகமடைந்த, கருணை உள்ளத்திலும் கருணை உள்ளம் கொண்ட அரசாங்கத்திற்கும் கூட அது ஒரு சிறந்த முன்மாதிரியாக கருதப்பட இயலும். ஆக இதுவே இன்றைய காலத்தினுடைய மற்றும் இஸ்லாத்தின் மீது ஆட்சேபனை செய்பவர்களுக்கான பதிலாகும். அந்த ஆட்சேபனை செய்பவர்கள் காரணமாக சில நம்முடைய மக்களும் கூட தாக்கத்திற்குள்ளாகின்றார்கள். இளைஞர்களிடத்தில் கேள்விகள் எழுகின்றன. அதாவது, பனு குரேதா கோத்திரத்தினர் ஏன் கொல்லப்பட்டார்கள் என்பதை சாக்காக வைத்து இப்பொழுது சில கேள்வி எழுப்பக்கூடியவர்கள் தற்போது பாலஸ்தீனத்திற்கு எதிரான நடவடிக்கைகளும் சரியானது என்று கூற துவங்கிவிட்டார்கள். அன்றைய காலத்தினுடைய நிலைமையோடு ஒப்பிடவே முடியாது. இன்றைய நாட்களில் பழிவாங்கப்படுகின்றது, பிறகு பெண்கள் மற்றும் குழந்தைகள் கொல்லப்படுகின்றார்கள். எவ்வாறு இருப்பினும் அனைத்திற்கும் காரணம் முஸ்லிம்களே ஆவார்கள். இவர்கள் தங்களுடைய சுய நலன்களுக்காக இஸ்லாத்தின் கண்ணியத்தை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார்கள். அல்லாஹ் இவர்களுக்கும் அறிவை வழங்குவானாக.
அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மது வ நஸ்தயீனு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم முன்னதிக்கிறோம். அல்லாஹு அக்பர்.